சாந்தி. டிசம்பர் 5, 2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஞானத்தை கடையுங்கள். இந்த ஞானத்தை கடைவதன் மூலம் மாத்திரமே நீங்கள் அதிலிருந்து அமிர்தத்தை பிரித்தெடுக்க முடியும். கேள்வி: 21 பிறவிகளுக்கு செழிப்பானவர்கள் ஆகுவதற்கான வழி என்ன? பதில்: இந்த ஞான ரத்தினங்கள். அதி மங்களகரமான இந்த சங்கமயுகத்தில் நீங்கள் எந்த அளவிற்கு ஞான ரத்தினங்களை கிரகிக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு செழிப்பானவர்கள் ஆகுவீர்கள். இந்நேரத்தின் ஞான ரத்தினங்கள் அங்கே வைரங்களாகவும் ரத்தினங்களாகவும் ஆகின்றன. ஆத்மாக்களாகிய நீங்கள் ஞான ரத்தினங்களை கேட்டு அவற்றை கிரகித்து பின்னர் மற்றோருக்கும் அவற்றை கூறும்போது மாத்திரமே உங்கள் முகங்கள் மலர்ச்சியாக இருப்பதுடன் அதன் மூலம் தந்தையின் பெயரும் போற்றப்படுகிறது. அசுர குணங்கள் அகற்றப்படும் பொழுதே நீங்கள் செழிப்பானவர்கள் ஆக முடியும். ஓம் சாந்தி. தந்தை குழந்தைகளாகி உங்களுக்கு இந்த ஞானத்தை பற்றியும் அந்த பக்தியை பற்றியும் விளங்கப்படுத்துகின்றார். சத்தியத்தில் பக்தி இருப்பதில்லை என்றும் நீங்கள் சத்தியத்தில் இந்த ஞானத்தை பெறுவதில்லை என்றும் குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் பக்தி செய்யவும் மாட்டார், ஞானமென்னும் புல்லாங்குழலை இசைக்கவும் மாட்டார். அந்த புல்லாங்குழல் முரளி என்றால் இந்த ஞானத்தை கொடுப்பதாகும். நினைவு கூறப்பட்டுள்ளது, புல்லாங்குழலில் மந்திர வித்தை உள்ளது. ஆகையால் அதில் நிச்சயமாக ஏதோ மந்திர வித்தை இருக்க வேண்டும். புல்லாங்குழல் இசைப்பதென்பது ஒரு பொதுவான விஷயமாகும். ஆன்மீக ஃபக்கீர்களும் புல்லாங்குழல்களை வாசிக்கிறார்கள். இந்த புல்லாங்குழலில் ஞான மந்திர வித்தை உள்ளது. அறியாமையை மந்திர வித்தை என்று அழைக்க முடியாது. ஸ்ரீ கிருஷ்ணர் புல்லாங்குழல் இசைத்தார் என்று மக்கள் நம்புகிறார்கள். அவர்கள் அவரை பெரிதும் போற்றுகிறார்கள். தந்தை கூறுகின்றார், ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு தேவர். நீங்கள் இப்போது மனிதர்களிலிருந்து தேவர்களாகவும் தேவர்களிலிருந்து மனிதர்களாகவும் தொடர்ந்தும் மாறுகின்றீர்கள். தேவர்களின் உலகமும் மனிதர்களின் உலகமும் உள்ளன. இந்த ஞானத்தின் மூலமே நீங்கள் மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாறுகின்றீர்கள். அது சத்திய யுகமாக இருக்கும் பொழுது நீங்கள் இந்த ஞானத்தின் ஆஸ்தியை கொண்டிருக்கிறீர்கள். சத்தியுகத்தில் பக்தி இல்லை. தேவர்கள் மனிதர்களாக ஆகும் பொழுது பக்தி மீண்டும் ஆரம்பமாகிறது. மனிதர்கள் விகாரம் உள்ளவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் தேவர்கள் விகாரமற்றவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். தேவர்களின் உலகம் தூய உலகம் என்று அழைக்கப்படுகிறது. இப்போது நீங்கள் மனிதர்களில் இருந்து தேவர்களாக மாறுகின்றீர்கள். தேவர்களிடம் இந்த ஞானம் இல்லை. தேவர்கள் சத்கதியில் உள்ளார்கள். சீரழிவில் உள்ளவர்களுக்கு இந்த ஞானம் தேவை. இந்த ஞானத்தை கற்பதன் மூலம் நீங்கள் தெய்வீக குணங்களை வளர்த்துக் கொள்கிறீர்கள். இந்த ஞானத்தை கிரகிப்பவர்களின் நடத்தை மிகவும் தெய்வீகமானதாக இருக்கிறது. அதை குறைந்த அளவில் கிரகிப்பவர்களின் நடத்தை கலப்படமாக இருக்கிறது. இதனை அசுரத்தனமானது என்று அழைக்க முடியாது. ஞானத்தை கிரகிக்காதவர்களை நான் எவ்வாறு எனது குழந்தைகள் என்று அழைக்க முடியும்? குழந்தைகளாகி நீங்கள் தந்தையை இனம் கண்டு கொள்ளாது விட்டால் தந்தையினால் எப்படி உங்களை இனம் கண்டு கொள்ள முடியும்? நீங்கள் தந்தையை அதிக அளவு அவதூறு செய்கிறீர்கள். கடவுளை அவதூறு செய்வது மிகவும் தீமையானது. நீங்கள் பிராமணர்கள் ஆகும்பொழுது தந்தையை அவதூறு செய்வதை நிறுத்துகின்றீர்கள். ஆகவே நீங்கள் இந்த ஞான கடலை கடைய வேண்டும். மாணவர்கள் இந்த ஞான கடலை கடைந்து முன்னேற்றம் அடைகிறார்கள். உங்களுக்கு இந்த ஞானம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆதலால் அதிலிருந்து அமிர்தத்தை பெறுவதற்கு அதனை கடைய வேண்டும். நீங்கள் ஞானத்தை கடையாதுவிட்டால் நீங்கள் எதனை கடைந்து கொண்டிருப்பீர்கள்? அசுரத்தனமான எண்ணங்களை கடைவதால் குப்பையை மாத்திரமே உங்களால் பெற முடியும். இப்போது நீங்கள் கடவுளின் மாணவர்கள். உங்களை மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாற்றுவதற்கான கல்வியை தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பது நீங்கள் அறிவீர்கள். தேவர்கள் இதனை உங்களுக்கு கற்பிக்க மாட்டார்கள். தேவர்களை ஒருபோதும் ஞானக்கடல் என்று அழைக்க முடியாது. தந்தை மாத்திரமே ஞானக்கடல் ஆவார். உங்களிடம் தெய்வீக குணங்கள் அனைத்தும் உள்ளனவா என உங்களையே நீங்கள் கேட்க வேண்டும். உங்களிடம் ஏதாவது அசுர குணங்கள் இருந்தால் அவற்றை நீங்கள் அகற்ற வேண்டும். அப்போது மாத்திரமே உங்களால் தேவர்கள் ஆக முடியும். இப்பொழுது நீங்கள் அதி மங்களகரமான சங்கமேகத்தில் இருக்கின்றீர்கள். நீங்கள் அதி மங்களகரமானவர் ஆகுவதால் உங்களை சுற்றிலும் உள்ள சூழலும் மிக நன்றாக இருக்க வேண்டும். கெட்ட வார்த்தைகள் உங்கள் உதடுகளிலிருந்து வெளிவரக்கூடாது. இல்லாதுவிட்டால் நீங்கள் குறைந்த அந்தஸ்து உடையவர் என்றே கூறப்படும். மக்களை சுற்றியுள்ள சூழலிலிருந்து உங்களால் அவர்களை புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் பேசும் வார்த்தைகள் மனதை புண்படுத்துபவையாக மாத்திரமே இருக்கும். குழந்தைகளாகி நீங்கள் தந்தையின் பெயரை புகழடைய செய்ய வேண்டும். உங்கள் முகங்கள் சதா மலர்ச்சியுடன் இருக்க வேண்டும். உங்கள் உதடுகளிலிருந்து சதா ரத்தினங்கள் மாத்திரம் வெளிவர வேண்டும். இந்த லட்சுமி நாராயணனின் படம் அவர்களை முக மலர்ச்சியுடன் காட்டுகிறது. அந்த ஆத்மாக்கள் ஞான ரத்தினங்களை கிரகித்துள்ளார்கள். அத்தகைய ரத்தினங்கள் அவர்களின் உதடுகளிலிருந்து வெளிவந்திருக்க வேண்டும். அவர்கள் ஞான ரத்தினங்களை மாத்திரமே கேட்டு பேசியும் இருப்பார்கள். அவர்கள் அதிகளவு சந்தோஷத்தை கொண்டிருந்திருக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் பெறுகின்ற ஞான ரத்தினங்கள் பின்னர் உண்மையான வைரங்களாகவும் ரத்தினங்களாகவும் ஆகின்றன. 9 ரத்தினங்களின் மாலை என்பது ரத்தினங்களாலும் வைரங்களாலும் ஆனது அல்ல. அது உயிருள்ள ரத்தினங்களின் ஒரு மாலையாகும். மக்கள் அவற்றை உண்மையான ரத்தினங்கள் என நினைத்து நவரத்தின கற்களின் மோதிரம் போன்றவற்றை அணிகிறார்கள். இந்த அதே மங்களகரமான சங்கமேகத்தில் மாத்திரமே இந்த ஞான ரத்தினங்களின் மாலை உருவாக்கப்படுகிறது. இந்த ஞான ரத்தினங்கள் உங்களை 21 பிறவிகளுக்கு செழிப்பானவர்கள் ஆக்குகின்றன. எவராலும் இந்த ரத்தினங்களை உங்களிடமிருந்து திருட முடியாது. இங்கு நீங்கள் ரத்தினங்களை அணிந்தால் எவராவது உடனடியாக அதனை திருடி விடுவார்கள். ஆகவே நீங்கள் உங்களை மிகவும் விவேகியாக்கி உங்களுக்குள் இருக்கின்ற அசுர குணங்களை அகற்ற வேண்டும். கோபமென்னும் அசுர குணத்தை கொண்டிருப்பவரின் முகம் செம்பை போன்று சிவப்பாகுகிறது. விகாரத்தில் ஈடுபடுபவரின் முகம் அவலட்சணம் ஆகிறது. ஸ்ரீ கிருஷ்ணரும் அவலட்சணமானவராக சித்தரிக்கப்பட்டுள்ளார். விகாரத்தினாலேயே அவர் அழகானவரிலிருந்து அவலட்சணமானவராக மாறினார். குழந்தைகளாகி நீங்கள் ஞானக்கடலின் ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் கடைய வேண்டும். இக்கல்வி உங்களை பெருமளவு செல்வத்தை பெறச் செய்கிறது. ராணி விக்டோரியாவின் ஓர் ஆலோசகர் முன்னர் மிகவும் ஏழையாக இருந்ததால் வீதியில் உள்ள விளக்கின் கீழ் இருந்து கற்பது வழக்கம் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். எவ்வாறாயினும் அக்கல்வி நீங்கள் ரத்தினங்களை பெறுமாறு செய்வதில்லை. ஞானத்தை கற்பதன் மூலம் நீங்கள் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியும். எனவே கல்வியே பயனுள்ளது, பணம் அல்ல. கல்வியே செல்வமாகும். அந்த செல்வம் எல்லைக்குட்பட்டது, ஆனால் இந்த செல்வமும் எல்லையற்றது. தந்தையே உங்களுக்கு கற்பித்து உங்களை உலக அதிபதிகள் ஆக்குகின்றார் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அங்கு நீங்கள் இருக்கும்போது ஒரு வருமானத்தை ஈட்டுவதற்காக நீங்கள் எதனையும் கற்க மாட்டீர்கள். இப்போது நீங்கள் செய்யும் முயற்சியினாலேயே நீங்கள் அங்கு அபரிதமான செல்வத்தை பெறுவீர்கள். அங்குள்ள உங்கள் செல்வம் அழிவற்றது. தேவர்களிடம் பெருமளவு செல்வம் உள்ளது. ராவண ராஜ்யத்தில் அவர்கள் பாவ பாதையில் வீழ்ந்த போதும் கூட அவர்கள் பெருமளவு செல்வத்தை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கட்டிய பல ஆலயங்கள் பின்னர் முஸ்லிம்களினாலும் கொள்ளையடிக்கப்பட்டன. அவர்கள் எவ்வளவோ செல்வந்தர்களாக இருந்தார்கள். இன்றைய கல்வியின் மூலம் அவர்களை போன்று செல்வந்தர்களாக உங்களால் ஆக முடியாது. ஆகவே இக்கல்வியின் மூலம் மனிதர்களால் என்னவாக முடியும் என பாருங்கள். நீங்கள் ஏழைகளிலிருந்து செல்வந்தர்கள் ஆகின்றீர்கள். தற்சமயம் பாரதம் எவ்வளவு ஏழையாக உள்ளதென்று பாருங்கள். செல்வந்தர்கள் என அழைக்கப்படுபவர்களுக்கு நேரம் இருப்பதில்லை. மக்கள் தங்கள் செல்வத்தை குறித்தும் பதவியை குறித்தும் அதிக அளவு அகங்காரம் உடையவர்களாக இருக்கின்றனர். இங்கே நீங்கள் உங்கள் அகங்காரத்தை முடித்து விட வேண்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் ஆத்மாக்கள். ஓர் ஆத்மாவிடம் பணமோ அல்லது வைரங்களோ அல்லது இரத்தினங்கள் போன்றவை எவையுமே இல்லை. ஓர் ஆத்மாவிடம் எதுவுமே இல்லை. தந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, உங்கள் சரீரத்தையும் சரீர உறவினர்கள் அனைவரையும் மறந்துவிடுங்கள். ஓர் ஆத்மா சரீரத்தை விட்டு நீங்கும் போது அவருடைய செல்வம் போன்றவை அனைத்தும் முடிவடைந்து விடுகிறது. பின்னர் அந்த ஆத்மா புதிதாக கல்வி கற்று ஒரு வருமானத்தை ஈட்ட ஆரம்பிக்கும் போதே அவரால் செல்வந்தர் ஆக முடியும். அவர் புண்ணியங்களை செய்தும் தானங்கள் வழங்கியும் இருந்தால் அவர் ஒரு செல்வந்த வீட்டில் பிறப்பெடுப்பார். கூறப்பட்டுள்ளது, உங்களின் கடந்த கால செயலின் பலனை நீங்கள் பெறுகின்றீர்கள். நீங்கள் ஒரு கல்லூரியையோ அல்லது தர்மசாலை போன்றவற்றையோ கட்டி ஞான தானம் செய்திருந்தால் நீங்கள் அதன் பலனை பெறுவீர்கள். எவ்வாறாயினும் அது தற்காலிகமானது மாத்திரமே. நீங்கள் இங்கு தான தர்மம் கொடுத்து புண்ணியம் செய்கின்றீர்கள். இதனை நீங்கள் சத்தியுகத்தில் செய்வதில்லை. சத்தியுகத்தில் நல்ல செயல்கள் மாத்திரமே செய்யப்படுகின்றன. ஏனெனில் அது இந்த நேரத்திற்கான ஆஸ்தியாகும். அங்கு உங்கள் செயல்கள் எவையும் பாவகரமானதாக இருப்பதில்லை. ஏனெனில் அங்கு ராவணன் இருப்பதில்லை. நீங்கள் விகாரத்தில் ஈடுபட ஆரம்பிக்கும் பொழுதே உங்கள் செயல்கள் விகாரமானவை ஆகின்றன. விகாரத்தினாலேயே நீங்கள் பாவ செயல்களை செய்கின்றீர்கள். சொர்க்கத்தில் எவ்வித பாவ செயல்களும் செய்யப்படுவதில்லை. அனைத்தும் உங்கள் செயல்களில் தங்கியுள்ளது. இந்த ராவணனாகிய மாயை உங்களை அசுரகுணத்தை வளர்க்குமாறு செய்விக்கின்றாள். பின்னர் தந்தை வந்து உங்களை நற்குணங்கள் அனைத்தினாலும் நிறைந்தவராக்குகின்றார். பின்னர் ராமரின் குலத்திற்கு உரியவர்களுக்கும் ராவண குலத்திற்கு உரியவர்களுக்கும் இடையில் ஒரு யுத்தம் இடம்பெறுகிறது. நீங்கள் ராமரின் குழந்தைகள். பல நல்ல குழந்தைகள் மாயையினால் தோற்கடிக்கப்பட்டார்கள். பாபா பெயர்கள் எதனையும் குறிப்பிட மாட்டார். அவர் இன்னமும் அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளார். அவர் மிகவும் சீரழிந்தவர்களையும் நீடேற்ற வேண்டும். தந்தை உலகில் உள்ள அனைவரையும் நீடேற்ற வேண்டும். ராவண ராஜ்யத்தில் உள்ள அனைவரும் முற்றிலும் சீரழிந்த நிலையை அடைந்துள்ளனர். தினமும் தந்தை உங்களையும் பிறரையும் பாதுகாக்கும் வழிகளை உங்களுக்கு கொடுக்கின்றார். எவ்வாறாயினும் இன்னமும் நீங்கள் கீழே வீழ்ந்தால் நீங்கள் அனைவரையும் விட மிகவும் சீரழிந்தவராகிவிடுவீர்கள். அப்போது உங்களால் மேலேற முடியாமல் இருக்கிறது. அந்த சீரழிந்த நிலை அவர்களை தொடர்ந்தும் உள்ளே உறுத்திக்கொண்டே இருக்கும். உங்கள் ஏதி கணங்களில் எதனை நீங்கள் நினைவு செய்கின்றீர்களோ என்று கூறப்படுவதைப் போல அவர்களும் தங்கள் சீரழிந்த நிலையை சதா நினைவு செய்வார்கள். அதனால் தந்தை இங்கு அமர்ந்திருந்து குழந்தைகளாகி உங்களுக்கு இதனை விளங்கப்படுத்துகின்றார். ஒவ்வொரு கல்பத்திலும் நீங்களே எவ்வாறு உலக சக்கரம் சுழல்கிறது என்பதை கேட்பவர்கள். மிருகங்கள் இதனை புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் மாத்திரமே இதனை கேட்டு அதனை புரிந்து கொள்கிறீர்கள். மனிதர்கள் மனிதர்களே, லக்ஷ்மி நாராயணருக்கும் காதுகள் கண்கள் மூக்கு போன்றவை உள்ளன. அவர்களும் மனிதர்களே. எவ்வாறாயினும் அவர்களிடம் தெய்வீக குணங்கள் இருப்பதால் அவர்கள் தேவர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் எப்படி அத்தகைய தேவர்கள் ஆகின்றார்கள்? பின்னர் அவர்கள் எப்படி வீழ்கின்றார்கள் என்ற சக்கரத்தை இப்போது நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். ஞான கடலை தொடர்ந்தும் கடைபவர்களால் இதனை கிரகிக்க முடியும். ஞான கடலை கடையாதவர்கள் முட்டாள்கள், புத்தூஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள். பிறருக்கு ஞானத்தை கொடுப்பவர்கள் ஞான கடலை தொடர்ந்தும் கடைந்து எந்த தலைப்பில் என்ன விளங்கப்படுத்த வேண்டும் என்பது பற்றி சிந்திப்பார்கள். அவர்கள் இன்று புரிந்து கொள்ளாதுவிட்டாலும் எதிர்காலத்திலாவது அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையை கொண்டிருக்கிறார்கள். நம்பிக்கை கொண்டிருப்பது என்றால் சேவை செய்வதில் ஆர்வத்தை கொண்டிருப்பது என்ற அர்த்தமாகும். நீங்கள் களைப்படைந்து விடக் கூடாது. உயர்ந்த நிலையிலிருந்து பின்னர் சீரழிந்த நிலையை அடைந்த ஒருவர் உங்களிடம் வந்தாலும் கூட நீங்கள் பெருமளவு அன்புடன் அவரை அமரச் செய்து கேட்கின்றீர்கள் இல்லையா? அல்லது நீங்கள் அவரை சென்று விடுமாறு கூறுவீர்களா? நீங்கள் அவரது நலம் பற்றியும் அவர் எந்த அளவு நாட்களும் இங்கிருந்தார் என்றும் அவர் ஏன் வரவில்லை என்றும் அவரிடம் கேட்பீர்கள் தானே? தான் மாயையினால் தோற்கடிக்கப்பட்டதாக அவர் பதிலளித்தார். இந்த ஞானம் மிகவும் நல்லது என அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். இவை அனைத்தையும் அவர்கள் நினைவு செய்கிறார்கள். பக்தியில் வெற்றி அல்லது தோல்வி என்ற கேள்வியே இல்லை. இந்த ஞானம் கிரகிக்கப்பட வேண்டும். நீங்கள் பிராமணர்கள் ஆகும் வரை உங்களால் தேவர்கள் ஆக முடியாது. கிறிஸ்துவர்கள், பௌத்தர்கள், பார்சிகள் போன்றவர்கள் மத்தியில் லௌகீக பிராமணர்கள் இல்லை. அந்த பிராமணர்களின் குழந்தைகளும் பிராமணர்களே. இப்போது நீங்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்கிறீர்கள். ஆல்பாவை நீங்கள் நினைவு செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். ஆல்பாவை நினைவு செய்வதன் மூலமே நீங்கள் ஓர் ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள். நீங்கள் எவரையாவது சந்திக்கும் போது அவரை அல்லாஹ்வாகிய ஆல்பாவை நினைவு செய்யுமாறு கூற வேண்டும். ஆல்பா அதி மேன்மையானவர் என்று கூறப்படுகின்றார். அவர்கள் அல்லாஹ்வை மேலே சுட்டி காட்டுகிறார்கள். சிந்தி மொழியின் நூலில் ஆல்பா என்பது ஒரு நேரான கோடாகும். ஆல்பா ஒன்று என்றும் கூறப்படுகிறது. ஏக், ஒரே ஒரு கடவுளே உள்ளார். மற்ற அனைவரும் அவரது குழந்தைகளே. தந்தை ஆல்பா என அழைக்கப்படுகின்றார். அவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கின்றார். அவர் உங்களை தனது குழந்தைகளாகவும் ஆக்குகின்றார். ஆகவே குழந்தைகளாகி உங்களுக்கு அதிக அளவு சந்தோஷம் இருக்க வேண்டும். பாபா எங்களுக்கு அதிக அளவு சேவை செய்கின்றார். அவர் எங்களை உலகின் அதிபதிகள் ஆக்குகின்றார். எவ்வாறாயினும் அவர் அந்த புதிய உலகிற்கு வருவதில்லை. தூய உலகில் எவரும் அவரை அழைப்பதில்லை. தூய்மையற்ற உலகில் இருப்பவர்களே அவரை அழைக்கின்றார்கள். அவர் தூய உலகத்திற்கு வந்தால் அவரால் என்ன செய்ய முடியும்? அவர் தூய்மையாக்குபவர் என அழைக்கப்படுகின்றார். ஆகவே பழைய உலகை தூய உலகமாக மாற்றுவதே அவரது கடமையாகும். தந்தையின் பெயர் சிவன் என்பதுடன் குழந்தைகளாகி நீங்கள் சாலிகிராம்கள் எனவும் அழைக்கப்படுகின்றார்கள். அவரும் நீங்களும் வழிபாடு செய்யப்படுகின்றீர்கள். எவ்வாறாயினும் அவர்களை வழிபடுபவர்களுக்கு தாங்கள் யாரை வழிபடுகிறார்கள் என்பது தெரியாது. அவர்கள் அந்த வழிபாட்டு முறைகளை உருவாக்கி உள்ளார்கள். அவர்கள் வைரங்களினாலும் இரத்தினங்களினாலும் ஆன முதற்தரமான மாளிகைகள் போன்றவற்றை இறைவிகளுக்காக கட்டி அவர்களை வழிபாடுகிறார்கள். அவர்கள் களிமண்ணினால் மேல்கோள வடிவ உருவங்களை வழிபடுவதற்காக செய்து பின்னர் அவற்றை உடைத்து விடுகின்றனர். அவற்றை உருவாக்குவதற்கு எந்த முயற்சியும் தேவையில்லை. இறைவிகளின் சிலைகளை செய்வதற்கே முயற்சி தேவை. ஆனால் அவற்றை வழிபடுவதற்கு முற்றிலும் எந்த முயற்சியும் தேவையில்லை. அனைத்தும் இலவசமாக பெறப்படுகிறது. கற்கள் நீரில் ஒன்றுடன் ஒன்று மோதி அழுத்தமாகவும் வட்ட வடிவமாகவும் ஆகின்றன. அவை முற்றிலும் முட்டை வடிவமாக ஆகின்றன. ஆத்மாக்கள் முட்டை வடிவமானவர்கள் எனவும் அவர்கள் பிரம்ம தத்துவத்தில் வாழ்கின்றார்கள் எனவும் கூறப்படுவதனாலேயே அந்த இடம் பிரம்மாண்ட முட்டை வடிவம் என அழைக்கப்படுகிறது. நீங்கள் உலகினதும் பிரம்ம தத்துவத்தினதும் அதிபதிகள் ஆகின்றீர்கள். எனவே அனைத்திற்கும் முதலில் நீங்கள் ஒரே ஒரு தந்தையை பற்றி விளங்கப்படுத்த வேண்டும். அனைவரும் சிவனை பாபா என அழைத்து அவரை நினைவு செய்கிறார்கள். இரண்டாவதாக பிரம்மாவும் பாபா என்று அழைக்கப்படுகின்றார். அவர் மக்கள் அனைவரினதும் தந்தை பிரஜாபிதா என்பதால் அவரே மக்கள் அனைவரினதும் தந்தையாவார். அவர் அவர்களுடைய முப்பாட்டனாரும் ஆவார். இப்போது இந்த ஞானம் அனைத்தும் குழந்தைகளாகிய உங்களிடம் உள்ளது. பலர் பிரஜாபிதா பிரம்மாவை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் அவர்களில் எவருமே அவரை மிக சரியாக அறிய மாட்டார்கள். பிரம்மா யாருடைய குழந்தை? அவர் பரமாத்மாவாகிய பரமதந்தையின் குழந்தை என நீங்கள் கூறுவீர்கள். ஷிவ் பாபா அவரை தத்தெடுத்துள்ளார். எனவே அவர் ஒரு சரீரதாரியாக இருக்க வேண்டும். அனைவரும் கடவுளின் குழந்தைகள் ஆவார்கள். பின்னர் ஒரு சரீரத்தை பெறும் பொழுது அது பிரஜாபிதா பிரம்மாவினால் தத்தெடுக்கப்படுதல் என அழைக்கப்படுகிறது. அது வேறு விதமான தத்தெடுத்தல் அல்ல. பரமாத்மாவாகிய பரம தந்தை ஆத்மாக்களாகிய உங்களை தத்தெடுத்துள்ளாரா? இல்லை, நீங்களே சரீரதாரிகள் தத்தெடுக்கப்படுகின்றீர்கள். இப்போது நீங்கள் பிரம்மா குமார்களும் பிரம்மா குமாரிகளும் ஆவீர்கள். ஷிவ் பாபா எவரையுமே தத்தெடுப்பதில்லை. ஆத்மாக்கள் அனைவரும் அனாதியானவர்களும் அழிவற்றவர்களும் ஆவார்கள். ஆத்மாக்கள் அனைவரும் தங்கள் சொந்த சரீரங்களையும் தாங்கள் நடிக்க வேண்டிய தங்கள் சொந்த பாகங்களையும் பெறுகின்றார்கள். இந்த பாகம் தொன்று தொட்ட காலத்தில் இருந்து தொடர்ந்துள்ள அனாதியான அழிவற்ற பாகமாகும். அதற்கு ஆரம்பமோ அல்லது முடிவோ இல்லை. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்போதோ காணாமல் சென்று இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளான உங்களுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, உங்கள் செல்வத்தை குறித்தோ அல்லது பதவியை குறித்தோ நீங்கள் கொண்டிருக்கும் அகங்காரத்தை முடித்து விடுங்கள். அழிவற்ற ஞான ரத்தினங்களால் உங்களை செழிப்பானவர் ஆக்குங்கள். சேவை செய்வதில் ஒருபோதும் களைப்படைந்து விடாதீர்கள். இரண்டு, சூழலை சிறப்பாக வைத்திருப்பதற்கு உங்கள் உதடுகளிலிருந்து சதா ஞான ரத்தினங்கள் மாத்திரம் வெளிவர அனுமதியுங்கள். எவருக்கும் மனம் புண்படும் எதையும் கூறாதிருப்பதில் கவனம் செலுத்துங்கள். முக மலர்ச்சியுடன் இருங்கள். ஆசீர்வாதம், நீங்கள் சகல சக்திகளாலும் நிரம்பியவராகி சூழ்நிலை எத்தகையதாக இருந்தாலும் ஒரு வினாடியில் உங்களின் மனதையும் புத்தியையும் சிறப்படுத்தக்கூடியவர் ஆகுவீர்களாக. குழந்தைகளான உங்கள் அனைவருக்கும் பாப்தாதா சகல சக்திகளையும் உங்களின் ஆஸ்தியாக வழங்கியுள்ளார். சிவனின் சக்தியை கொண்டிருப்பது என்றால் உங்களின் மனதையும் புத்தியையும் நீங்கள் விரும்பிய இடத்தில் ஒருமுகப்படுத்தக்கூடியதாக இருத்தல் என்று அர்த்தம். அத்துடன் ஒரு வினாடியில் உங்களின் மனதையும் புத்தியையும் ஸ்திரப்படுத்தக்கூடியதாக இருத்தல் என்று அர்த்தம். சூழ்நிலை குழப்பமானதாக இருக்கக்கூடும். சூழல் தமோகுணியாக இருக்கக்கூடும். மாயை உங்களை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள முயற்சி செய்யக்கூடும். ஆனால் அவ்வாறு இருந்தும் நீங்கள் ஒரு வினாடியில் ஸ்திரமடைய வேண்டும். இத்தகைய கட்டுப்படுத்தும் சக்தி உங்களிடம் இருந்தால் நீங்கள் சகல சக்திகளையும் கொண்டிருப்பவர் எனப்படுவீர்கள். ஸ்லோகம், உலக நன்மைக்கான பொறுப்பு கிரீடத்தையும் தூய்மை ஒளி கிரீடத்தையும் அணிந்து கொள்பவர்கள் இரட்டை கிரீடதாரிகள் ஆகுவார்கள். ஓம் சாந்தி.